ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் நாதர் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேனன் சுவாமி எனக்காக நீர் மறித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் இருப்பேன். விட நாளை வர காத்திரதே, ரட்சகரே அழைக்கிறார் பாவியே ஓடிவா. நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்றாரே, ஜெயம் ஜெயம் எப்போதும்.
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும்.
இயேசுநாதர் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து நாம் நாகம் புத்தகத்தை தியானிக்கப் போகிறோம். நாம் ஒவ்வொரு புத்தகத்தை தியானிக்கும் பொழுதும் இது வேதத்திலே சிறந்த ஒரு புத்தகம் என்று நான் சொல்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த புத்தகத்தை பொறுத்தவட்டிலே சிறந்த ஒரு புத்தகம் என்று சொல்லாவிட்டாலும் நல்ல ஒரு புத்தகம் என்று இதை சொல்லலாம். மேலும் இது தேவனுடைய வார்த்தையிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாகம் புத்தகத்திலிருந்து ஒரு சிலரே செய்தியை கேட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. இதில் அதிகமாக யாரும் செய்தியை கொடுப்பதில்லை. தீர்க்க தரிசனத்தை கட்டுக்கடங்காத வகையிலே தாறுமாறாக விளக்கம் சொல்லுகிறவர்களின் கவனத்தை இந்த புத்தகம் சற்று ஈர்த்திருக்கிறது என்று சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் சொல்கிறார். நாகம் தீர்க்கதரிசி நாகம் 2:4 ரதங்கள் தெருக்களில் கடகடவென ஓடி என்று சொல்லுகிறது. வாகன போக்குவரத்தை குறிக்கிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு சொல்லி சிலரை நம்பவும் வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் வாகனங்களை குறிக்கவில்லை என்பதை குறித்து சிந்திக்கப் போகிறோம். சரி, இந்த நாகம் புத்தகத்திலே குறிப்பிடத்தக்க தீர்க்க தரிசனத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் சிலர் இந்த தீர்க்க தரிசன புத்தகம் காலாவதியாகிவிட்டது என்று சொல்வார்கள். இந்த நாகமை குறித்து தனிப்பட்ட முறையிலே மிக குறைந்த காரியங்களையே அறிந்து கொள்ள முடிகிறது. இதில் ஒரே ஒரு மைய கருத்தே இருக்கிறது. அது நினிவேயின் நியாய தீர்ப்பு. இந்த நினிவே அசீரிய பேரரசின் தலைநகரமாகும். இதை குறித்தே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. இவையெல்லாம் முன்பே நிறைவேறிவிட்டது. அப்படி இருக்கும்பொழுது இந்த புத்தகம் எப்படி இன்றைக்கும் நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும்? இன்றைய கலாச்சாரத்திற்கு இது எவ்வாறு பொருந்தக்கூடியதா இருக்கும்? நாகமிலே நமக்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையின் சிறப்பு என்னவென்றால், நாம் எந்த பகுதியை திருப்பினாலும் அங்கே நமக்கென்று ஒரு செய்தி இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு நேராக விசேஷமாக திருப்பப்பட்டதாகவும் அதேபோல அதனுடைய எல்லா காரியங்களும் நமக்காக சொல்லப்பட்டதாகவும் காணப்படுகின்றது. எனவே நாகும் நமக்கொரு செய்தியை உடையதாய் இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் நாகும். அவருடைய பெயருக்கு ஆற்றுகிறவர் என்று அர்த்தமாகும். ஆனால் அவர் நியாய தீர்ப்பை குறித்ததான செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாகும் எவ்வாறு தன்னுடைய பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்திருக்க முடியும்? அவர் எவ்வாறு ஒரு ஆற்றுகிறவராக இருக்க இயலும்? நீங்கள் நியாய தீர்ப்பை எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதிலேயே பதில் அடங்கியிருக்கிறது. நியாய தீர்ப்பு தண்டனை உங்கள் எதிராளி மீது, நீங்கள் பயப்படுகிறவர்கள் மீது, உங்களை அடக்கி ஆளுகிறவர்கள் மீது வரும்பொழுது அந்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு ஆறுதலாக இருக்க வாய்ப்புள்ளது. நாகுமை குறித்து முதலாம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நினிவேயின் புத்தகம், எல்கோசானாகிய நாகுமின் தீர்க்க தரிசன புத்தகம். இதில் எல்கோசான் என்பது யாரை குறிக்கிறது? இங்கே எல்கோஸ் நகரத்தோடு அநேகரை அடையாளப்படுத்தி பார்க்கும் வாய்ப்பு இருக்கிறது. எல்கோஸ் என்பது அசீரியாவில் இருந்த ஒரு நகரம். இது நினிவே பட்டணத்தின் அழிவிலிருந்து சில மைல் தொலைவிலேதான் இருந்தது. நாகும் இந்த நகரத்திலேதான் வாழ்ந்து நினைவே பட்டணத்திற்கு எதிராக தீர்க்க தரிசனம் கூறியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தானியேல் அவ்விதமாக பாபிலோனுக்கு பின்னாட்களிலே உரைத்ததை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இது சரியான கருத்து போன்று தோன்றவில்லை. நாகும் நினைவே பட்டணத்திற்கு சென்றதாக இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறதில்லை. எனவே இவர் நினைவே போயிருக்க வாய்ப்பில்லை. அங்கே போக அவர் அழைக்கப்படவும் இல்லை. இரண்டாவதாக, கலிலேயாவில் எல்கோஸ் என்ற கிராமம் இருந்ததாக ஒரு விளக்கம் சொல்கிறது. ஜெரோம் என்பவர் இஸ்ரவேலுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே இருந்த சுற்றுலா வழிகாட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி நாகும் இந்த ஊரிலேதான் பிறந்தார் என்று சொல்ல கேட்டதாக எழுதியிருக்கிறார். ஆகவே கலிலேயாவில் உள்ள எல்கோஸ் என்கிறார்கள். இருந்தபோதிலும் நாகும் வாழ்ந்து முடித்து 1000 ஆண்டுகளுக்கு பின்னதாக அவ்வாறு குறிப்பிட்டு சொல்வது இயலாத காரியம். இது ஒரு பரம்பரையான செய்தியாகத்தான் இருக்குமே ஒழிய உண்மையாக இருக்க அதிக வாய்ப்பு இல்லை. சரி, டாக்டர் ஜான் டேவிஸ் என்பவர் கப்பர்நகும் என்பதற்கு நாகோமின் கிராமம் என்று அர்த்தமாகும் என்று சொல்கிறார். கப்பர்நகும் என்பது கிரேக்க வார்த்தையானால் இந்த இடத்திலேதான் அவர் தோன்றியிருக்க வேண்டும். இதிலே சந்தேகப்பட அவசியமில்லை. ஒன்று, நாகும் அங்கே பிறந்திருக்க வேண்டும், இல்லையென்றால் அங்கே சிறுவனாக இருக்கின்ற பொழுது வசித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, யூதாவிலேயும் ஒரு இடம் எல்கோஸ் என்று அழைக்கப்படுகிறது. எல்கோஸ் என்பது அண்டை நாட்களிலே ஒரு பொது பெயராக காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலுமே இந்த பெயர் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இன்றும் கூட நாம் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஊர் பெயரை பல இடங்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இதேபோலத்தான் அன்றும் எல்கோஸ் ஒரு பொது பெயராக இருந்திருக்க வேண்டும். பொதுவாக அநேகரால் நம்பப்படுகிறது என்னவென்றால், நாகும் வட இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்திருக்க வேண்டும். அவர் வட இஸ்ரவேல் தேசத்தோடு காட்டியுள்ள நெருக்கம் இதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பின்னர் இவர் தென் யூதாவில் உள்ள எல்கோஸ் என்ற இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தென் இஸ்ரவேல் தேசத்தில் இவர் சிறு வயதிலிருந்தே வளர்ந்திருக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியவர் சனகரிப்பின் எருசலேமின் மீதான படையெடுப்பை அறிந்திருக்க வேண்டும். இந்த முதலாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் அவர் நேரடியாகவே இந்த படையெடுப்பை பார்த்திருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் எசேக்கியாவின் நாட்களிலே யூதாவின் மீது படையெடுத்த பொழுது நாகும் அதை நேரடியாக பார்த்த சாட்சியாக விளங்குகிறார். அப்படியானால் நாகும் ஏசாயாவிற்கும் மீகாவிற்கும் சம காலத்தவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் உண்டு. இது கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 720-636 ஆண்டுக்குள்ளே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பொதுவாக கூறப்படுகிறது. இது அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு உண்மையாகவும் இருக்கிறது. யோனாவின் காலத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இதை கணக்கிடுவது நம்பத்தகுந்த ஒரு குறிப்பாயிருக்கும். நாகும் எசேக்கியாவின் காலத்திலே வாழ்ந்து வட இஸ்ரவேல் தேசத்தின் அழிவை நேராக கண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினாலே நாகும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாகும் நினிவேக்கு சாவு மணி அடித்தவர் என்று சொல்லலாம். இவர் முழு அசீரியாவும் அழிவுக்குள்ளாகும் என்று தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவித்தார். நினிவே அசீரியாவின் தலைநகரமாக இருந்தது. இந்த தேசத்தை நியாயம் தீர்த்ததிலே தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நாகும் கருதினார். இந்த புத்தகத்தையும் யோனா புத்தகத்தையும் ஒன்று சேர்த்து படிப்பது மிகவும் இனிமையானதாக இருக்கும். நாகும் இந்த பணியை செய்ய வரும் முன்னரே சுமார் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோனா நினிவேக்கு தேவனுடைய செய்தியை எடுத்துச் சென்றார். யோனா தேவனுடைய செய்தியை சொல்லும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்ட பொழுது அந்த நினிவேயிலே பெரிய ஒரு காரியம் நடைபெற்றது. ஞாபகத்தில் இருக்கிறதா? அந்த முழு நகரமும் மனுஷன் முதல் மிருகம் வரை தேவனிடமாக திரும்பியது என்று சொல்லலாம். 100% எழுப்புதல். உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி காணப்பட்டதில்லை. அது அந்த தேசத்திலே எந்த அளவிற்கு சென்று அடைந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் அந்த நினைவையிலே ஏற்பட்ட காரியம் அந்த தேசத்தை அதிகமாக பாதித்தது என்பதிலே சந்தேகமில்லை. அந்நாட்களிலே அநேகர் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்பக்கூடும். இது எவ்வளவு நாட்கள் நீடித்தது என்பதுதான் அந்த கேள்வி. அதாவது அந்த மக்கள் தேவனிடத்திலே திரும்பிய வாழ்க்கையிலே நிலைத்திருந்தார்களா? அந்த தேசம் தேவனுடைய தேசமாக மாறியதா என்ற கேள்விகள் தோன்றக்கூடும். அதற்கு பதில் என்ன தெரியுமா? இல்லை என்பதுதான். அவர்கள் அந்த மனம் திரும்புதலிலே நிலைத்திருக்கவில்லை என்பதுதான் செய்தி. அங்கே யோனாவின் செய்தியை தொடர்ந்து உண்டான எழுப்புதல் தீ அடைந்துவிட்டது. அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய பழைய வழிபாடுகளுக்கே திரும்பிவிட்டார்கள். மீண்டும் கொடியவர்களாக மாறினார்கள். முதலாவதாக அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து யோனா மூலமாக செய்தி கடந்து வந்தது. இங்கே நாம் பார்க்கிறது போல அது அடுத்ததாக நாகும் மூலமாக வருகிறது. நாகும் நினைவைக்கு செல்லவில்லை என்றே நான் நம்புகிறேன். இந்த நாகும் தெற்கு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறவில்லை. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் யோனாவை நினைவைக்கு அனுப்பினார் இல்லையா? ஆனால் ஏன் இந்த நாகுமை அவர் நினைவைக்கு அனுப்பவில்லை? ஆம், தேவனுடைய முறைகள் வித்தியாசமானவை. தேவன் ஒருபொழுதும் மாறாதவர். ஆனால் அவர் அவ்வப்பொழுது தமது முறையை மாத்திரம் மாற்றி மாற்றி செயல்படுகிறவர். நினிவே மிகவும் பொல்லாத பாவம் நிறைந்த நகரமாக இருந்தபடினாலே, அவர்கள் தேவனை பற்றிய அறிவில்லாதவர்களாக இருந்தபடினாலே தேவன் யோனாவை அங்கே அனுப்பினார். அவ்வாறு அங்கே செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது அரியணை முதல் அண்டாடக குடிமக்கள் வரை எல்லாரும் தேவனிடத்திலே திரும்பினார்கள். ஆகவே தேவன் அந்த நகரத்தை அழிக்காமல் விட்டுவிட்டார். இப்பொழுது சுமார் 100-150 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த நகரத்தின் மக்கள் தங்களுடைய பழைய வழிக்கே, பழைய வழிபாடுகளுக்கே, பழைய பாவங்களுக்கே திரும்பி சென்று விட்டார்கள். சரி, ஏன் ஆண்டவர் நாகுமை அங்கே அனுப்பவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே ஒளி இருந்தது. ஆனால் அவர்கள் அதை இப்பொழுது புறக்கணித்து விட்டார்கள். புறக்கணிக்கப்பட்ட ஒளியை குறித்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:23 வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? வெளிச்சம் எவ்வாறு ஒருவனுக்குள்ளே இருளாயிருக்க முடியும்? வெளிச்சம் இருளாயிருப்பது என்பது தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளுவதை குறிக்கிறது. இன்று உலகத்திலே அதிகமாக விற்பனையாகும் புத்தகம் வேதாகமும் தான். ஆனால் குறைவாக வாசிக்கப்படும் புத்தகமும் அதுதான் என்றால் மிகையாகாது. அசீரியர்களுக்கு ஒளியாகிய தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் விளைவு என்ன? இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? அசீரியர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருந்தது. தேவன் அவர்களுக்கு அதை அனுப்பி கொடுத்தார். ஆனால் அவர்கள் சிறிது காலம் மட்டும் மனம் திரும்புதலின் வாழ்க்கையை நடத்தினார்கள். உண்மையான தேவனை சேவித்தார்கள். இது ஒரு சாதாரணமான எழுப்புதல்தான். இது சிறப்பான காரியம்தான். ஆனால் அது நீடித்து நிற்கவில்லை. இது உண்மையிலேயே எழுப்புதலின் வரலாறுதானா? பிரெஞ்சு தேசத்திலே புரட்சி ஏற்பட்டது. இங்கிலாந்தில் வெஸ்லியின் காலத்திலும் ஒயிட்ஃபீல்ட் என்பவர் காலத்திலும் எழுப்புதல் ஏற்பட்டது. அப்பொழுது அநேகர் தேவனிடத்தில் திரும்பினார்கள். ஆனால் இங்கிலாந்து எந்த அளவிற்கு இந்த எழுப்புதலிலே நிலை நின்றது? இன்று இங்கிலாந்து தேசத்தின் நிலையை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது அன்று ஏற்பட்ட எழுப்புதலில் நிலைத்திருக்கவில்லை. அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஒரு தேவ ஊழியர் இங்கிலாந்து தேசத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தார். அவ்வாறு அவர் சென்றபொழுது அவர் ஜான் வெஸ்லியின் கல்லறையை பார்க்க விரும்பினார். எனவே அங்கே இருந்த தன்னுடைய வழிகாட்டிய இடத்திலே, ஜான் வெஸ்லி அவர்களின் கல்லறையின் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்வாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வழிகாட்டி, அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையே என்றார். உடனே அவர் வாகன ஓட்டுநரிடத்திலே, ஜான் வெஸ்லி அவர்களின் கல்லறை எங்கே இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த வாகன ஓட்டியும், எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். இறுதியாக அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வரைபடத்தை எடுத்து வைத்து பார்த்து அந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது அந்த வண்டி ஓட்டுநர், இந்த இடத்திற்கு முதல் முதலாவதாக உங்களைத்தான் நான் அழைத்து வந்திருக்கிறேன். இந்த இடத்திற்கு இனி சுற்றுலா பயணம் வருகிறவர்களை அழைத்து வர வேண்டும். எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது கூட இதுவரை தெரியாதே என்று கூறினார். பார்த்தீர்களா, இங்கிலாந்து தேசம் ஜான் வெஸ்லியை மறந்து போய்விட்டது. அவர் மூலமாக அந்த தேசத்திலே ஏற்பட்ட ஒரு சிறந்த எழுப்புதலையும் அது மறந்து போனது. ஆகவே இன்று பாவத்தின் வழியாக அது சென்று கொண்டிருக்கிறது. முன்பு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தவர்கள்தான். ஆனால் இப்பொழுது அவர்கள் நினிவேயைப் போல பின்வாங்கி போய்விட்டார்கள். நினிவே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல் போனது. நாகும், நான் அங்கே போகப் போவதில்லை, நான் என் நேரத்தை வீணடிக்கப் போவதும் இல்லை, ஏனென்றால் நான் போவதிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அவர்கள் திரும்ப முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே வந்துவிட்டார்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோமா என்று சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த சிறிய புத்தகம் நமக்கு ஒரு செய்தியை உடையதாக இருக்கிறது. செய்தி குறிப்பு ஒன்று இவ்வாறு சொல்கிறது, உலகத்திலே ஒரு சிறந்த நாகரிகத்தின் வாழ்க்கை காலம் சுமார் 200 ஆண்டுகள்தான். அது ஒரு குறிப்பிட்ட நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேறுகிறது என்று அந்த தகவல் சொல்கிறது. அதாவது அடிமைத்தனத்திலிருந்து ஆவிக்குரிய விசுவாசம், இதுதான் அதில் ஏற்படுகிற முதல் நிலை. அடுத்ததாக ஆவிக்குரிய விசுவாசத்திலிருந்து தைரியம் உண்டாகிறது. அடுத்ததாக தைரியத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறது. அடுத்ததாக விடுதலையிலிருந்து செழிப்பை பெற்றுக் கொள்கிறது. செழுமையிலிருந்து சுயநலம் என்ற நிலைமைக்கு வருகிறது. சுயநலத்திலிருந்து திருப்தி என்ற ஒரு நிலைமைக்கு செல்கிறது. அடுத்ததாக திருப்தியிலிருந்து உணர்வற்ற ஒரு நிலைமைக்கு போய்விடுகிறது. இறுதியாக உணர்வற்ற நிலைமையிலிருந்து மீண்டும் அடிமைத்தனத்திற்கு போய்விடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைகளை ஒவ்வொரு சிறந்த நாகரிகங்களும் கடந்து வந்திருக்கின்றன என்று அந்த செய்தி சொல்கிறது. இன்றைய நாகரிகம் எந்த நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். மட்டுமல்ல, நாகரிகத்திலே பங்கேற்றிருக்கிற நீங்கள் இவற்றிலே எந்த நிலைமையிலே காணப்படுகிறீர்கள் என்பதையும் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் செழுமையிலிருந்து சுயநலம், சுயநலத்திலிருந்து திருப்தி என்ற நிலையிலே காணப்படுகிறீர்களா, அல்லது திருப்தி என்ற நிலைமையிலிருந்து உணர்வற்ற நிலைமைக்குள்ளே, நிர்விசாரமான ஒரு நிலைமைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்களா? இது ஒரு பரிதாபமான நிலை. ஏனென்றால் இதற்கு அடுத்த நிலை உணர்வற்ற நிலையிலிருந்து மீண்டும் அடிமைத்தனத்திற்கு திரும்பிவிடும் நிலைதான். இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிக அழகாக பொருந்தும் என்று சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை நிலை இன்று எந்த நிலையில் இருக்கிறது? உணர்வற்ற ஒரு நிலையிலே இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும், என்னை எனக்கு காட்டும், என்னுடைய வாழ்க்கையை என்ன விதமாய் திருப்ப நீர் விரும்புகிறீரோ அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஒரு நிலையை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அன்று நினிவே உணர்வற்ற ஒரு நிலைமையிலே காணப்பட்டது. நாகுமின் செய்தி இதுதான். உலகத்தின் சிறந்த வல்லமையுள்ள நாடாக விளங்கிய நினிவேயை தலைநகரமாக கொண்ட அசீரியா தேசம் தேவனிடத்திலிருந்து செய்தியை உடையதாய் இருந்தது. அவர்கள் முன்பு தேவனிடத்திலே திரும்பி சிறிது காலம் அவரை தொழுது கொண்டதுண்டு. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் அதை செய்தார்கள் என்று நம்மாலே சரியாக கணக்கிட முடியாது. ஆனால் சுமார் 100 முதல் 150 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்கள் முன்பு எப்படி காணப்பட்டார்களோ அதே நிலைமைக்கு திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது தேவன் நினிவேயை நியாயம் தீர்க்கப் போகிறார். இப்பொழுது நமக்கு ஒருவேளை ஒரு கேள்வி எழும்பலாம். தேவன் இப்படி நினிவேயை நியாயம் தீர்ப்பது சரியானதுதானா? இப்படி செய்வதனாலே தேவன் சரியானவராக காணப்படுகிறது மட்டுமல்ல, நல்லவராகவும் காணப்படுவார் என்று நாகும் கூறுகிறார். சிலர் நாகும் புத்தகம் இந்த காலத்திற்கு ஒவ்வாதது என்று சொல்வார்கள். அப்படியல்ல பிரியமானவர்களே, இது தேவனுடைய குணநலன்களின் மறுபக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த புத்தகம் படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் தேவன் பரிசுத்தமுள்ளவராக, நீதி உள்ளவராக, நல்லவராகவும் இருக்கிறார். தேவன் இன்றும் தேசங்களுக்குள்ளாக, மனிதருடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இன்று எங்கே இருக்கிறோமோ அந்த காரியத்தை இந்த புத்தகம் தெளிவாக பேசுகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சத்தியங்களுக்கு உடனுக்குடன் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இது நடைமுறைக்கு பயனுள்ள ஒரு புத்தகம். சற்றே நம்முடைய வாழ்க்கையை நாமே சீர்தூக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிலைமையிலே இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு பட்டணத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டாலும் சரி, அல்லது ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இல்லையென்றால் உங்கள் தனி அறையிலே உட்கார்ந்து உங்கள் கம்ப்யூட்டரிலே வெப்பிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுதுதான் ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லது ஆவிக்குரிய விசுவாசத்திலிருந்து இன்னமும் தைரியத்தை பெற்றிருக்கிறீர்களா? அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லது தைரியத்திலிருந்து விடுதலைக்குள்ளே கடந்து வந்திருப்பீர்கள் என்றால் இன்னமும் அதிகமாக ஆண்டவரை துதிக்கலாம். விடுதலையிலிருந்து செழிப்பான ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் அதற்காகவும் கர்த்தரை நீங்கள் துதிக்கலாம். உங்கள் செழிப்பிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லது செழிப்பான நிலைமையிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் சுயநலமுள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆபத்தான நிலைமைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லது சுயநலத்திலிருந்து திருப்தி என்ற ஒரு நிலைமைக்கு வந்து எனக்கு இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கடவுளே தேவையில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் அதையுமே சற்றே எண்ணி பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் திருப்தியான ஒரு நிலைமையிலே இருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உணர்வற்ற நிலைமைக்குள்ளேயும் நீங்கள் கடந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவதை குறித்து உணர்ந்து கொள்ள முடியாமல் உங்கள் பாவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, உங்கள் தவறுகளை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலைமையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள ஒரு இதயத்தை தாரும் என்று கேளுங்கள். எனக்கு தெளிந்த புத்தியை தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, இளைய குமாரனைப் போல நான் புத்தி தெளிந்தவனாக உம்மண்டை வர எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். திருப்தி உள்ள நிலைமையிலே, உணர்வற்ற நிலைமையிலே இருக்கும்பொழுது துணிந்து நீங்கள் பாவத்திலே வாழும் ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக மாறிவிடுவீர்கள். என்றோ ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தும், வெளிச்சத்திற்குள்ளே கடந்து வந்த ஒருவராய் நீங்கள் இருந்தாலும் மீண்டும் இருளுக்குள்ளே போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உணர்வற்ற நிலைமையிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து சென்று விடுவீர்கள். அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று விடுவீர்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பாவத்திலே, அடிமைத்தனத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே, என்னை மீண்டுமாக விடுதலை செய்யும் என்று அவரை நோக்கி பாருங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதுதான் கேள்வி. அந்த அடிமைத்தனத்திலே உங்களுக்கு கிடைக்கிற சிற்றின்பங்களிலே நீங்கள் உழன்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மெய்யான விடுதலைக்குள்ளே கடந்து வர முடியாது. எப்பொழுது உலகம் தரும் சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்ற உணர்வுக்குள்ளே வருகிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே கடந்து வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நியாய தீர்ப்புக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லும் முன்பதாக இன்றே இருக்கிற இடங்களிலே உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் கடந்த காலம் அவருக்கு தெரியும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். உங்கள் எதிர்காலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உண்மையான உணர்வோடு கூட ஆண்டவர் அண்டை வந்த ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே வாரும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னியும், உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நீர் என் பாவங்களிலிருந்து என்னை விடுதலை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், என் சொந்த பலத்தினாலே நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிக்கை செய்வீர்களா? அப்பொழுது உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நியாய தீர்ப்புக்கு நேராக போய்கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்வு அளிப்பார், மகிழ்ச்சி தருவார், உங்களையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் பயன்படுத்துவார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் நாகும் தீர்க்கதரிசி மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற எச்சரிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நினைவே போல ஒரு காலத்திலே மனம் திரும்பிய யாராவது இன்றைக்கு திரும்ப பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து சென்றிருப்பார்கள் என்றால், ஆனால் உணர்வுள்ள இதயத்தோடு எனக்கு விடுதலை தாரும் என்று உமை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், கர்த்தாவே, அவளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பல ஆண்டுகளாய் பின்வாங்கி போயிருந்தாலும், பல மாதங்களாய் பின்வாங்கி போயிருந்தாலும், அல்லது பல நாட்களாய்த்தான் பின்வாங்கி போயிருந்தாலும், அவர்களை மீட்டு நீர் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் தூக்கி ரட்சிக்க முடியாதபடி விழுந்து போகிறவர்கள் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை ஐயா. ஆனால் யாரும் நிர்விசாரமாய் இல்லாதபடி உணர்வற்ற நிலைமையிலிருந்து உம்முடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணிக்க நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மோடு கூட தங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற இந்த சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆவிக்குரிய நன்மைகளை நிறைவாய் தாரும். ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே வளரும் வளர்ச்சியை அவர்களே தங்கள் வாழ்க்கையிலே கண்டு உமை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் அற்புதத்தை அவள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு என்னோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வெற்றியுள்ள வாழ்க்கையிலே நடத்தப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நேயர்களே, கடந்த வாரம் ஒளிபரப்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவும் மிஸ்டு கால் மூலமாகவும் தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர் தர்மபுரியைச் சேர்ந்த பிரேமா மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த குமார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1.